தீர்வுக்கு வழிகாட்டும் மொழியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 20 இறை வார்த்தைகள் 17-28 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமை நோக்கி செல்லும் வழியில் 12 சீடரையும் தனியே அழைத்து, இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கின்றோம். மானிடமகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனையை விதிப்பார்கள். அவர்கள் அவரை ஏளனம் செய்து சாட்டையால் அடைத்து சிலுவையில் அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். ஆனால் அவர் 3 நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று அவர்களிடம் கூறினார். பின்பு செபதேயின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சியுரிமை பெறும்போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவர் உமது அரியணையின் வலது புறமும் இன்னொருவர் இடது புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கின்றீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றாரோ அவருக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடைக்கி ஆளுகின்றார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்களில் தொண்டராக இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கே, பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரே கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. உங்களில் யார் மிக பெரியவராக இருக்க முடியும்? இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை முடித்த பிறகு என்னுடைய அறையை நோக்கி நான் சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு சிறுவன் என்னை நோக்கி ஃபாதர் ஃபாதர் என்று கத்திக்கொண்டே வந்தார். என்ன என்று நான் திரும்பி பார்க்கும் பொழுது அந்த பையன் என்னுடைய அருகில் வந்தான். வந்த பிறகு அவன் தன்னுடைய கையில் வைத்திருந்த சாக்லேட்டை என்னிடம் நீட்டி, ஃபாதர், எனக்கு இன்று பிறந்த நாள், என்னை ஆசீர்வதியுங்கள் என்று அவரிடம் கேட்டார். நானும் அந்த சிறு பையனுக்காக இறைவனிடத்தில் மன்றாடி பிறந்த நாளில் அவருக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரிடம் இருக்கின்ற ஒரு சிறிய சாக்லேட்டை எடுத்து வைத்து கொண்டு மீண்டுமாக அந்த பையனிடம் சொன்னேன், உன்னுடைய ஆடையானது, நீ போட்டிருக்கின்ற இந்த ட்ரெஸ் மிகவும் அழகாக இருக்கிறது, சூப்பராக இருக்கிறது என்று சொன்னேன். அந்த பையன் சிரிப்பா முகமகிழ்ச்சியோடு இருப்பா என்று எதிர்பார்த்தேன். ஆனால் போங்க ஃபாதர், ஏன் தம்பி இப்படி அலட்சியமாக பேசுகிற அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த சின்ன பையன் சொன்னான், இல்லை ஃபாதர், இந்த ட்ரெஸ்ஸு புதிய ட்ரெஸ் இல்லை, எங்கள் அண்ணனுக்காக எடுத்தது, எங்கள் அண்ணனுக்கு எடுக்கும்போது அது பத்தலை, அதனால் இப்போ எனக்கு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து எனக்கு போட்டிருக்காங்க, என்னுடைய பிறந்த நாளுக்காக எனக்காக இந்த ஆடையை அவர்கள் எடுத்து கொடுக்கவில்லை, மாறாக எனக்கு என்னுடைய அண்ணனுக்கு பத்தாத இந்த துணியை நான் போட்டிருக்கிறேன் என்று வருத்தத்தோடு சொல்லினான். அண்ணன் துணி தானே நீ போட்டிருக்க, அண்ணன் பயன்படுத்தவே இல்லையே, சந்தோஷமாக போடலாமே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஃபாதர், அடுத்த ஜென்மத்தில் குடும்பத்தில் கடைசி பையனாகவே பிறக்கக்கூடாது ஃபாதர், அடுத்த ஜென்மம் இருந்தால் நிச்சயமாக நான் ஒரு பெரிய பையனாக குடும்பத்திற்கு நான் மூத்தவனாக பிறக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் ஃபாதர் என்று அந்த மழலை மொழியில் அந்த சிறுவனானவன் என்னிடம் சொன்னான். எதற்காக மூத்த மகனாக பிறக்க ஆசைப்படுகிறாய் என்று கேட்கும் பொழுது, அந்த மூத்த மகனுக்கு தான் வீட்டில் பலவிதமான உரிமைகள் இருக்கிறது, அந்த மூத்த மகனுக்கு தான் புதிய ஆடையை எடுத்து கொடுக்கிறார்கள், அந்த மூத்த மகனுக்கு தான் வீட்டில் இருக்கின்ற புதிய நோட்டு புத்தகம், புதிய பேனா என்று, புதிய ஸ்கூல் பேக் என்று அனைத்துமே புதிதாக எடுத்து கொடுக்கிறார்கள். அதற்கு அடுத்து பிறக்கின்ற தங்கையோ தம்பியோ யாராக இருந்தாலும் தாய் தந்தையிடம் கேட்கும் பொழுது, இதோ உங்கள் அண்ணன் பயன்படுத்தி ஆடு இருக்கிறது, உன் அன்னை பயன்படுத்திய புத்தகம் இருக்கிறது, உன்னுடைய அண்ணன் பயன்படுத்திய புத்தகம் இருக்கிறது, உன்னுடைய அண்ணன் பயன்படுத்திய இந்த நோட்டு புத்தகம் இருக்கிறது, இதையே நீ எடுத்துக்கொள் என்று என்னிடம் கூறிவிடுகின்றார்கள். அதனால்தான் அடுத்த ஜென்மத்திலாவது நான் ஒரு மூத்த மகனாக பிறந்து அந்த அனைத்து உரிமையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், வீட்டில் நான் பெரியவனாக மதிக்கப்பட வேண்டும், வீட்டில் நான் பெரியவனாக இருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகின்றார். அன்பார்ந்தவர்களே, அந்த சின்னஞ்சிறிய அந்த சிறுவனைப் போலதான் இந்த நற்செய்தியில் நாம் வாசிக்கும் பொழுதும் ஆண்டவருடைய சீடர்கள் பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி நாம் செல்ல வேண்டும், எருசலேமில் சென்று இறைமகனாகிய நான் பாடுபட வேண்டும், ஒரு அவமான சாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவமான பேச்சை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சவுக்கடிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சிலுவையை சுமக்க வேண்டும், இறுதியாக என்னுடைய உயிரையே கொடுக்க வேண்டும், ஆனால் மூன்றாம் நாள் மீண்டும் உயிர்த்தெழுவேன் என்று அவர்களுக்கு இறுதியாக மூன்றாம் முறையாக தன்னுடைய இறப்பை பற்றி, தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி, தன்னுடைய எதிர்நோக்கை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்துரைக்கின்றார். அந்த நேரத்தில்தான் செபதேயனுடைய மக்களாகிய இவர்கள் இருவருமே ஆண்டவருடைய அரியணையில் அமர வேண்டும் என்று அந்த தாயானவள் ஆசைப்படுகின்றார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரியணையில் அமரும் பொழுது வலதுபுறத்தில் இவரும் இடதுபுறத்தில் என்ற இன்னொரு மகனும் இருவருமே அமைய வேண்டும் என்று அந்த தாயானவர் ஆசைப்படுகின்றார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், அது என்னுடைய விருப்பப்படி அல்ல, மாறாக தந்தையாம்களுடைய விருப்பப்படிதான் அது அமைய வேண்டும், ஆனால் நான் கொடுக்கின்ற இந்த துன்ப கிண்ணத்தை உங்களால் குடிக்க முடியாது என்று சொல்கின்றார். அவர் எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் இது எதற்காக சொல்கிறார் என்ற ஒரு முன்மதி இல்லாமல் உடனடியாக அவை எங்களால் குடிக்க இயலும் என்று அவர்கள் ஒற்றுக்கொள்கின்றார்கள். எனவே இப்படியாக அவர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது இதை சுற்றி நின்ற மற்ற சீடர்கள் அனைவரும் அவர்கள் மீது பொறாமை கொள்கின்றார்கள். என்ன இவர்களுக்கு மட்டும் ஒரு மிகப்பெரிய சலுகை, என்ன இவர்களுக்கு மட்டும் ஒரு மிகப்பெரிய ரெக்கமெண்டேஷன் வருகிறது, இன்னும் இவர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் அரியணையை கொடுக்க இருப்பாரோ என்ற ஒரு பயத்தில் ஆண்டவரிடத்தில் அவர்கள் பேச ஆரம்பிக்கின்றார்கள். எனவே அவருடைய என்ன ஓட்டத்தை அறிந்து கொண்ட நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் சொல்கின்றார், யாரெல்லாம் உங்களில் மிகப்பெரியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் சிறியவர்களாக ஆக்கப்படுவார்கள் என்று அவர்களிடத்தில் கூறுகின்றார். எனவே தொண்டு ஏற்பதற்காக அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்காகவே நான் வந்திருக்கின்றேன், சிலுவை சாவையை நான் ஏற்க வந்திருக்கின்றேன், என்னை பின்பற்றுகின்ற நீங்களும் அப்படியாக தான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நற்செய்தியின் வாயிலாக நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். எனவே இயேசுவுடைய சீடர்களாக இருந்தாலும் சரி, இந்த 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவராக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்வில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்தில், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகில், நான் தான் மிக பெரியவனாக இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம். யார் இந்த உலகத்தில் மிக பெரியவர்கள் என்ற கேள்வியை நாம் அலசி ஆராயும் பொழுது முதல் பதிலாக வருவது வயது. யார் வயதில் மூத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் பெரியவர்களாக மதிக்கப்படுகின்றார்கள். அவர்களுக்கென்று அரசாங்கமானது பலவிதமான சலுகைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் வயது குறைந்தவர்களுக்கு சலுகையானது அதிகமாக இல்லை. ஆனால் முதிர்ந்தவர்களுக்கு அவர்கள் ரயிலில் பயணம் செய்வதற்கும் பேருந்தில் பயணம் செல்வதற்கும் பலவிதமான சலுகைகளை இந்த அரசாங்கம் கொடுக்கின்றது. எனவே இந்த வயதை வைத்து நாம் பெரியவர்கள் என்று நாம் உறுதி செய்து விடலாமா என்று பார்க்கும் பொழுது, விவிலியத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதில் இரண்டு நபர்கள் நம்முடைய கண் முன்னால் வருகின்றார்கள். ஒருவர் தாவீது என்ற ஒரு சிறியவன், அடுத்து வயதிலும் உடல் பலத்திலும் மிகுந்தவனாக இருந்த கோலியாத்து என்ற நபர். இவர்கள் இருவரில் யார் பெரியவர் என்று பார்க்கும் பொழுது, தந்தையாம் கடவுள் தாவீது என்ற ஒரு சிறுவனை தேர்ந்தெடுத்து கொள்கின்றார். உடலால் அவர் பலவீனமாக இருந்தாலும், அவர் வயது குறைந்தவராக இருந்தாலும், ஆண்டவருடைய பார்வையில் அவர் மிக உயர்ந்தவராக கருதப்பட்டார். எனவே இஸ்ரேல் மக்களை ஆளப்போகின்ற ஒரு உண்மையான வலிமையான அரசர் இவர்தான் என்று அந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த தாவீது என்ற ஒரு நபரை தேர்ந்தெடுத்து கொள்கின்றார். எனவே இவர் அன்றாட பணி செய்கின்ற ஆடுகளை மேய்க்கின்ற அந்த பணியில், ஓநாய்களை நரிகளையும் ஓட்டுவதற்காக அவன் பயன்படுத்தி அந்த கூழாங்கல்லை வைத்து, அந்த மிகப்பெரிய அந்த வயதிலும் அந்த உருவத்திலும் உடல் பலத்திலும் மிகுந்தவனாக இருந்த கோலியாத்தை அவர் வீழ்த்தினார். எனவே மனித பார்வையில் நாம் வயதுதான் பெரிது என்று காணப்பட்டோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் இந்த சிறிய தாவீது என்ற அந்த சிறிய நபரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றார். அடுத்ததாக யார் மிக பெரியவர்கள் என்று பார்க்கும் பொழுது, பாலின ரீதியாக பார்க்கும் பொழுது, ஆண் பெரியவளா பெண் பெரியவளா என்று நாம் இந்த சமூகமானது கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. எப்படி ஒரு பெண் நம்மை ஆள முடியும்? இயல்பாகவே ஆணுக்கு தான் உடல் வலிமை இருக்கிறது, உள்ள வலிமை இருக்கின்றது. இயல்பாக தான் ஆணுக்கு உடல் வலிமை இருக்கிறது, உள்ள வலிமை இருக்கிறது. எனவே ஆண் தலைமைத்துவம்தான் முக்கியம், பெண் தலைமையை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று இந்த சமூகமானது பெண்ணை இன்னும் தாழ்வாக தான் கருதி கொண்டிருக்கிறது. எனவே ஆண் தான் அனைத்திலும் அவர் உயர்ந்தவராக இருக்கிறார். உடல் பலத்திலும் அவர் உயர்ந்தவராக இருக்கிறார், படிப்பிலும் அவர் உயர்ந்தவராக இருக்கிறார், ஆற்றல் மிகுந்த செயல்களில் அவர்தான் உயர்ந்தவராக இருக்கிறார் என்று இந்த சமூகமானது எண்ணிக்கொண்டிருந்தது. ஆனால் விவிலியத்தெல்லாம் பார்க்கும் பொழுது, விவிலியத்தில் பெண்ணுக்கும் ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்க முடிகிறது, குறிப்பாக யூதித்து என்ற பெண் வழியாக. எனவே இஸ்ரேல் மக்கள் தங்கியிருக்கின்றார்கள், அவர்களை எதிரிகளை ஆட்கொள்ள வருகின்றார்கள், அந்த ஊர் முழுவதையும் அவர்கள் சுற்றி வளைத்து விடுகின்றார்கள். மேலுமாக அந்த ஊருக்கு நீரை கொடுக்கக்கூடாது. எனவேதான் இஸ்ரேல் மக்கள் வெளியே வருவார்கள், அவர்கள் அனைவரையும் நாம் கொன்றுவிடலாம் என்று எதிரிகளெல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இஸ்ரேல் மக்களில் இருக்கின்ற அனைத்து ஆண்களும் பயந்து நடுங்குகின்றார்கள். இதோ நாமெல்லாம் அழிய போகின்றோம், நம்மளையெல்லாம் இவர் கொன்று விடுவார், இப்போது நீர் இல்லாமல், குடிக்க நீர் இல்லாமல் கால்நடைகள் அழிந்து கொண்டிருக்கின்றன, அதை தொடர்ந்து மனிதர்களாகிய நாமும் அழிந்து விடுவோம். எனவே உடனடியாக நாம் ஓடி சென்று அந்த எதிரிக்கு முன்பாக நாம் தலையை வணங்கி அவரிடம் நாம் அடிமையாக சென்று விடலாமே என்று அனைத்து ஆண்களும் எண்ணிக்கொண்டிருக்கின்ற தருணத்தில், யூதித்து என்ற ஒரு விதவை தான், நான் காப்பாற்றுகின்றேன், ஆண்டவர் என் பக்கம் இருக்கின்றார், ஆண்டவருடைய வல்லமையை நான் பெற்றுக்கொண்ட பிறகு நாம் அனைவரையும் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார் என்று நம்பிக்கை அந்த மக்களுக்கு கொடுக்கின்றார். எனவே எதிரிகளினுடைய படைக்கு உள்ளே செல்கின்றார். அந்த படைக்குள்ளாகவே சென்று கடவுள் கொடுத்த அறிவாலும் கடவுள் கொடுத்த ஞானத்தாலும் அந்த எதிரினுடைய தலையை வெட்டி கொண்டு வந்து இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக அவர் நிறுத்துகிறார். எனவே இந்த சூழ்நிலையில் யார் பெரியவர் என்று பார்க்கும் பொழுது, இங்கு ஆண்களை விட பெண்கள் தான் உயர்ந்தவர்களாக பெரியவர்களாக விவிலியமானது நமக்கு விளக்குகின்றது. மேலுமாக யார் பெரியவர்கள் என்ற கேள்வியை நாம் மீண்டுமாக அலசி பார்க்கும் பொழுது, யாரெல்லாம் அறிவில் சிறந்தவர்களாக இருக்கின்றார்களோ, யாரும் அறிவில் மூத்தவர்களாக இருக்கின்றார்களோ, எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய அளவுக்கு யாரெல்லாம் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்குகின்றார்களோ அவர்கள்தான் பெரியவர்கள் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் விவிலியமானது நமக்கு எதிர்மறையாக சொல்கின்றது. பேதுரு என்ற மீன்பிடிக்கின்ற தொழிலை செய்கின்ற அதிகம் படிக்காத அந்த நபரை தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உனது பெயர் பேதுரு, இந்த பாறையின் மீது என்னுடைய திரு அவையை நான் கட்டுவேன் என்று சொல்லி, இந்த திரு அவையினுடைய முதன்மையான திரு தந்தையாக, முதல் திரு தந்தையாக, ஒரு படிப்பறிவற்ற மீன் பிடிக்கின்ற தொழிலை செய்கின்ற அந்த ஒரு நபரை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கொள்கின்றார். எவ்வளவோ அறிவாளிகள் இருக்கின்றார்கள், எவ்வளவோ ஞானத்தால் மேன்மையாக இருக்கின்ற பல நபர்களும் இருக்கின்றார்கள், ஆனால் அவர்களையெல்லாம் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை. மாறாக படிக்காத பேதுருதான் நமக்கெல்லாம் பெரியவர், அவர்தான் முதன்மையானவர் என்று ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கொள்கின்றார். நாம் வாழ்கின்ற இந்த சமூகத்தில் நாம் பார்க்க முடிகிறது, யார் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு அரசியல் தலைவர், இந்த தமிழகத்தை ஆண்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு முதல்வர் யார் என்று பார்க்கும் பொழுது நாம் அனைவரும் கண்டிப்பாக ஒத்துக்கொள்வோம், அது கர்ம வீரர் காமராஜர் தான். படிப்பறிவு மிக்காத அந்த நபர் தான் ஒரு முதன்மையான திட்டங்களை எல்லாம் அவர் திட்டியிருக்கின்றார். மாணவ மாணவிகளுக்கு கல்வியை இலவசமாக கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தார். மேலுமாக மாணவ மாணவிகளுக்கு மதிய உணவு திட்டத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர்தான் திட்டம் தீட்டினார். இவ்வாறாக அவர் செயல்பட்டிய பல காரியங்களும் அறிவாளிகளும் ஞானமிக்கவர்களும் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடு இருந்திருக்கிறது. எனவே நாம் சிந்திக்கின்ற சிந்தனை வேறுபடையாக இருக்கின்றது, கடவுளுடைய சிந்தனையானது வேறாக இருக்கிறது. எனவே யார்தான் பெரியவர்கள் என்று பார்க்கும் பொழுது, பதவியில் இருப்பவர்கள்தான் பெரியவர்கள் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இயேசு வாழ்ந்த காலத்தில் ஏரோது என்று ஒரு அரசன் இருந்தான். அவன் பதவியில் மிகச்சிறந்த ஒரு அரசனாக இருந்தான். ஆனால் அவருடைய ஆட்சியை ஆண்டவர் விரும்பவில்லை. மாறாக ஒரு இயேசு கிறிஸ்து ஒரு எளிமையான ஒரு பணியை செய்தார். அவர்தான் நமக்கெல்லாம் ஒரு அரசராக, அரசர்களுக்கெல்லாம் அரசராக, ஒரு கிறிஸ்து அரசராக நமக்கெல்லாம் விளங்கி கொண்டிருக்கின்றார். எனவே இந்த யார் மிகப்பெரியவர்கள் என்ற கேள்விக்கா நம்ம அலசி பார்க்கும் பொழுது, நிச்சயமாக கடவுள் மட்டும்தான் மிகப்பெரியவராக இருக்க முடியும். அதை தான் திருப்பாடல் 40 இறைவார்த்தை 16 நமக்கு சொல்கின்றது. ஆண்டவர் எத்துணை பெரியவர் என்று எப்பொழுதும் சொல்லட்டும். எக்காலத்திலும் சரி, அது இறந்த காலமாக இருந்தாலும் சரி, நிகழ்காலமாக இருந்தாலும் சரி, வருங்காலமாக இருந்தாலும் சரி, எல்லா காலத்திற்கும் பெரியவராக நம்முடைய ஆண்டவர் தந்தையாம் கடவுள் இருக்கின்றார். மேலுமாக இறைவாக்கினர் எரேமியா அவருடைய புத்தகம் பிரிவு 10 இறைவார்த்தை 6 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவரே, உமக்கு நிகர் யாரும் இல்லர், நீர் பெரியவர், உமது பெயர் ஆற்றல் மிக்கது. எனவே ஆண்டவர் மட்டும்தான் பெரியவராக இருக்கிறார் என்று திருப்பாடல் ஆசிரியரும் இறைவாக்கினர்களும் நமக்கு சொல்கின்றார்கள். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது பார்வையில் மிகப்பெரியவராக இருக்கின்றார். அவர் மிகப்பெரியவராக இருப்பதற்கு என்ன காரணம், என்ன யுக்தியை அவர் பயன்படுத்தினார் என்று நாம் அலசி ஆராயும் பொழுது, அவர் பயன்படுத்திய முதல் யுக்தி, தன்னிலையிலிருந்து அவர் இறங்கி வருகின்றார். யாரெல்லாம் பெரியவராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களோ அவர்கள் அனைவருமே தன்னிலையிலிருந்து அவர்கள் இறங்கி வர வேண்டும். எவ்வாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகத்தில் மணிமுடி சூடிய ஒரு மிகப்பெரிய கடவுளாக தூயவராக இருந்தார், அப்படிப்பட்ட கடவுள் விண்ணுலகிலிருந்து இறங்கி மண்ணுலகில் நம்மை போல ஒரு மிகச்சிறந்த ஒரு நபராக அவர் வாழ்ந்து வந்தார். மனிதர்களைப் போல அவர் வாழ்ந்தார். பாவத்தை தவிர மற்ற அனைத்திலும் மனிதர்களைப் போல வாழ்ந்தார். அவரும் அழுதார், அவரும் துன்பப்பட்டார், அவரும் துன்பங்களை தாங்கிக் கொண்டார், அவரும் காயங்களை தாங்கிக் கொண்டார். இப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னிலையிலிருந்து இறங்கி மனிதர்களைப் போல வாழ்ந்தார். அடுத்ததாக இயேசு ஆண்டவர் தன்னுடைய பணிவாழ்வின் வழியாக தான் பெரியவர் என்பதை காட்டிக் கொண்டார். மத்தேயு நற்செய்தி பிரிவு 8 இறைவார்த்தை 20 நாம் வாசிக்கின்றோம். வானத்து பறவைகளுக்கு தங்குவதற்கு கூட இருக்கின்றது, ஆனால் மானிட மகனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. எனவே கடவுளாக இருந்த நபர் மனிதராக பிறந்து மக்களுக்காக பணிவிடை செய்கிறதே தன்னுடைய பணி என்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அவர் அர்ப்பணித்தார். தலை சாய்க்க கூட இடமில்லாமல் மக்களுக்காக ஒவ்வொரு ஊர் ஊராக சென்று தன்னுடைய நற்செய்தி பணியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிவித்தார். எனவே தொண்டு ஏற்பதற்காக அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்காகவே நான் வந்தேன் என்று மக்களுக்காக தொண்டு ஆற்றினார். இதனுடைய உச்சகட்டமாக இந்த மக்களுக்காக பாவிகளாக இருக்கிற மக்கள் அனைவருமே மனமாற வேண்டும் என்று துன்பத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த துன்பமான தன்னுடைய சிலுவை சாவையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்காக சிலுவையில் தன்னுடைய இன்னுயிரையும் கொடுத்தார். எனவே பிறருக்காக யார் வாழ்கின்றார்களோ, பிறருக்காக யார் பணிவிடை செய்கின்றார்களோ, பிறருக்காக யார் தன்னுடைய உயிரையே கொடுக்கின்றார்களோ, அவர்கள்தான் இந்த உலகத்தில் மிக சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் மிக பெரியவராக இருக்கின்றார். அவரை பின்பற்றுகின்ற நாமும் மிக பெரியவர்களாக வாழ வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகின்றார். எனவும் நம்முடைய வாழ்வின் நாமும் சிந்தித்து பார்ப்போம். நாம் எந்த விதத்தில் நாம் கடவுளுக்கு நிகராக இருக்கின்றோம், எந்த விதத்தில் நாம் கடவுளை போல பெரியவர்களாக இருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையானது எனக்கு மட்டும்தான், நான் சம்பாதிக்கின்ற இந்த பணமானது எனக்கு மட்டும்தான், நான் எனக்கு இருக்கின்ற அனைத்து சொத்துகளும் எனக்கு மட்டும்தான், நான் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் என்று நாம் ஒரு சுயநலத்தோடு வாழும் பொழுது கண்டிப்பாக நாம் இந்த உலகத்தின் பார்வையில் பெரியவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நாம் மிகவும் சிறியவர்கள்தான். எனவே ஆண்டவருடைய பார்வையில் நாம் பெரியவர்களாக இருக்க இந்த சுயநலத்தை விட்டுவிட்டு பொதுநல காரியங்களில் நாம் ஈடுபட வேண்டும். தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கு நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய சிந்தனையையும் நம்முடைய செயலையும் நாம் முழுமையாக அர்ப்பணித்து வாழ வேண்டும். அப்படி நாம் வாழ்ந்தால் நாமும் ஆண்டவருடைய பார்வையில் மிக பெரியவர்களாக இருப்போம். அதற்கான வரம் வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியில் நாம் இணைந்து மன்றாடுவோம். வாருங்கள்.
வந்தோம் தான்